ஓம் சாந்தி. அக்டோபர் 27, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உணர்ச்சி வசிப்படுவது சரீர உணர்வாகும். முகம் கோணுதல் அல்லது அழுவது போன்ற எந்த ஒரு அசுர சமஸ்காரமும் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் மரியாதையையும் அவமரியாதையையும் சகித்து கொள்ள வேண்டும். கேள்வி: சேவையில் பின்னடைவதற்கான பிரதான காரணம் எது? பதில்: சரீர உணர்வினால் நீங்கள் மற்றோரின் பலவீனங்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது சேவை பின்னடைகிறது. ஒருவருடன் ஒத்துப்போகாமையும் சரீர உணர்வே ஆகும். நான் இன்னாருடன் வாழ முடியாது, என்னால் இங்கு இருக்க முடியாது என கூறுவதும் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பதாகும். இந்த வார்த்தைகளை கூறுவது என்பது ஒரு முள்ளாகவும் கீழ்ப்படிவற்றவராகவும் ஆகுவதாகும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்களே ஆன்மீக சேனை. ஆகவே நீங்கள் ஒரு கட்டளையை பெற்றவுடன் பிரசன்னமாக வேண்டும். எதை பற்றியும் சாக்கு போக்குகளை கூறாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதுவதே குழந்தைகளாகிய நீங்கள் பெறுகின்ற முதலாவது கற்பித்தல்களாகும். சரீர உணர்வை விடுத்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். நான் ஓர் ஆத்மா, நான் ஆத்ம உணர்வுடையவராக ஆகும்பொழுது மாத்திரமே என்னால் தந்தையை நினைவு செய்ய முடியும். அது அறியாமை பாதையும் இது ஞான மார்க்கமும் ஆகும். அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்ற ஒரே ஒரு தந்தையே ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் அசரீரியானவர், அதாவது அவருக்கு மனித வடிவம் இல்லை. மனித வடிவத்தினுடைய எவரும் கடவுளாக முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் அசரீரியானவர்கள். ஆயினும் ஷரீர உணர்வுடையவராக ஆகுவதனால் அவர்கள் தாங்கள் ஆத்மாக்கள் என்பதையே மறந்துவிட்டார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே உங்கள் பல பிரிவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். இதனை செய்வதற்கு வேறெந்த வழியும் இல்லை. தூய்மையற்றவர்கள் ஆகுவதும் ஆத்மாக்களே, தூய்மையானவர்கள் ஆகுவதும் ஆத்மாக்களே. சத்திய திரேதா யுகங்களில் தூய ஆத்மாக்களாக உள்ளவர்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். சத்திய திரேதா யுகங்களில் தூய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். பின்னர் ராவண ராஜ்யத்தில் ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். தூய்மையாக இருந்தவர்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்கள் ஆகினார்கள் என்பது ஏனி படத்திலும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. 5000 வருடங்களுக்கு முன்னர் ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதிதாமத்தில் இருந்த பொழுது நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். அது நிர்வாண தாமம் எனவும் அழைக்கப்படுகிறது. பின்னர் கலியுகத்தில் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிய பொழுது நீங்கள் அழைத்தீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நான் மாத்திரமே உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக மாறுவதற்கான ஞானத்தை கொடுக்க முடியும். பின்னர் இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு தந்தையே வர வேண்டும். இங்கு மனிதர்கள் பல சமய நூல்களை உருவாக்கி உள்ளார்கள். சத்தியுகத்தில் சமய நூல்கள் இல்லை. அங்கு பக்தி மார்க்கத்தின் ஒரு சுவடு கூட இல்லை. தந்தை கூறுகின்றார், என் மூலமாக மாத்திரமே உங்களால் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக முடியும். நிச்சயமாக தூய உலகம் உருவாக்கப்பட வேண்டும். நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். முகம் கோணுவது அல்லது அழுவது என்றால் அசுர சுபாவத்தை கொண்டிருப்பதாகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் மரியாதையையும் அவமரியாதையையும் சகித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதிக அளவிற்கு உணர்ச்சி வசப்படுபவராக இருக்கக்கூடாது. என்னால் இந்த இடத்தில் இருக்க முடியாது என கூறுவதும் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பதாகும். இவரின் சுபாவம் இதை போன்றது, இவர் அதை போன்றவர் போன்ற அத்தகைய எந்த எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் உதடுகளிலிருந்து சதா மலர்கள் மாத்திரமே வெளிப்பட வேண்டும். உங்கள் உதடுகளிலிருந்து முட்கள் வெளிப்படுவதை அனுமதிக்காதீர்கள். இருப்பினும் பல குழந்தைகள் தங்கள் உதடுகளிலிருந்து முட்கள் வெளிப்படுவதை அனுமதிக்கிறார்கள். ஒருவருடன் கோபப்படுவதும் ஒரு முள்ளாக இருப்பதாகும். பல குழந்தைகளால் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக இயலாதிருக்கிறது. சரீர உணர்வுடையவர்களாக இருக்கின்றது என்றால் அவர்கள் தொடர்ந்தும் மற்றவர்களின் பலவீனங்களை பார்க்கிறார்கள். இதனாலேயே அவர்களுடைய சொந்த பலவீனங்கள் அவர்களில் எஞ்சி உள்ளன. இதனாலேயே சேவை பின்னடைகிறது. இதுவும் நாடகத்திற்கு ஏற்ப நடைபெறுகிறது என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். ஒவ்வொருவரும் சீர்திருத்தப்பட வேண்டும். இராணுவம் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது எதிரியுடன் சண்டையிடுவது அவர்களுடைய கடமையாகும். வெள்ளம் அல்லது சில குழப்பங்கள் ஏற்படும் பொழுதும் இராணுவம் அழைக்கப்படுகிறது. அப்பொழுது இராணுவம் கூலியாட்களின் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. சேறு போன்றவற்றை சுமக்குமாறும் அரசாங்கம் இராணுவத்திற்கு கட்டளை பிறப்பிக்கிறது. எவராவது அங்கு செல்லாது விட்டால் அவர் சுடப்படுவார். அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்களும் சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளீர்கள். எங்கெல்லாம் சென்று சேவை செய்யுமாறு தந்தை கூறுகின்றாரோ அங்கே நீங்கள் உடனடியாக சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் நீங்கள் இந்த இராணுவத்தில் ஒருவராக கணக்கிடப்பட மாட்டீர்கள். அத்தகையவர்களால் தந்தையின் இதயத்தில் அமர முடியாது. நீங்களே அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதில் தந்தையின் உதவியாளர்களாக இருக்கின்றீர்கள். உதாரணமாக, எங்காவது 10 மைல்களுக்கு அப்பால் ஒரு பெரிய அருங்காட்சியகம் திறக்கப்படும் பொழுது நீங்கள் அங்கு சென்று சேவை செய்ய வேண்டும். நீங்கள் செலவை பற்றி சிந்திக்க கூடாது. தர்மராஜ் வலதுகரமாக இருக்கின்ற எல்லையற்ற தந்தையின் அதி மேன்மையான அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் கட்டளைகளை பெறுகின்றீர்கள். நீங்கள் அவருடைய ஸ்ரீமத்தை பின்பற்றாதுவிட்டால் நீங்கள் வீழ்கின்றீர்கள். ஸ்ரீமத் கூறுகிறது, உங்கள் கண்களை குற்றமற்றதாக ஆக்குங்கள். காமத்தை வெல்லும் தைரியத்தை கொண்டிருங்கள். இவையே பாபாவின் கட்டளைகள். நீங்கள் அவற்றை பின்பற்றாதுவிட்டால் நீங்கள் முற்றிலுமாக நொறுக்கப்படுகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை பெறுவதை இழப்பீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவராலும் என்னை அறிய முடியாது. முன்னைய கல்பத்தில் வந்தவர்கள் மீண்டும் படிப்படியாக தொடர்ந்தும் வெளிப்படுவார்கள். இவை முற்றிலும் புதிய விஷயங்களாகும். இதுவே கீதையின் யுகமாகும். எவ்வாறாயினும் சமய நூல்களில் சங்கம யுகத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் கீதையை துவாபர யுகத்தில் காட்டியுள்ளார்கள். ஆனால் ராஜயோகம் கற்பிக்கப்பட்ட பொழுதே அது நிச்சயமாக சங்கம யுகமாகவே இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எவருடைய புத்தியிலும் இல்லை. உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் போதை உள்ளது. ஆத்மாக்களுக்கோ பக்தி மார்க்கத்தின் போதை உள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், கடவுள் வந்திருப்பினும் நாங்கள் பக்தி செய்வதை நிறுத்த மாட்டோம். எழுச்சியையும் வீழ்ச்சியையும் காட்டுகின்ற ஏனியின் இந்த படம் சிறந்ததாகும். அப்படி இருந்தும் மக்களின் கண்கள் திறப்பதில்லை. அவர்கள் முற்றிலுமாக மாயையின் போதையில் இருக்கிறார்கள். ஞானத்தின் போதை உயர்வதற்கு நீண்ட காலம் எடுக்கிறது. அனைத்திற்கும் முதலில் தெய்வீக குணங்கள் தேவைப்படுகின்றன. தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற கட்டளைகள் அனைத்திற்கும் நீங்கள் எந்த சாக்கு போக்குகளையும் கூறக்கூடாது. நான் அதனை செய்ய முடியாது என கூறுவதும் கீழ்ப்படிவின்மையாகும். நீங்கள் எதனையாவது செய்வதற்கான ஸ்ரீமத்தை பெறும் பொழுது அது ஷிவ் பாபாவின் மேன்மையான வழிகாட்டல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷிவ் பாபாவே சத்கதியை அருள்பவர். அருள்பவரால் ஒருபொழுதுமே பிழையான வழிகாட்டல்களை கொடுக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், இவருடைய பல பிறவிகளின் இறுதியில் நான் இவரில் பிரவேசிக்கின்றேன். எவ்வாறு லக்ஷ்மி அவரை விட முன்னேறி செல்கின்றார் என பாருங்கள். பெண்கள் எப்பொழுதும் முன்னிலையில் நிறுத்தப்படுகிறார்கள் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. முதலில் லக்ஷ்மியும் பின்னர் நாராயணனும் உள்ளார்கள். அரசனையும் அரசியையும் போன்றே பிரஜைகளும் இருக்கிறார்கள். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக வேண்டும். இப்பொழுது உலகம் முழுவதிலும் ராவண ராஜ்யமே உள்ளது. தங்களுக்கு கடவுளின் ராமரின் ராஜ்யம் வேண்டுமென அனைவரும் கூறுகிறார்கள். இப்பொழுது இது சங்கமயுகமாகும். இது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்த பொழுது ராவண ராஜ்யம் இருக்கவில்லை. எவ்வாறு மாற்றம் இடம்பெற்றது என்பது எவருக்கும் தெரியாது. அனைவரும் கார் இருளில் இருக்கிறார்கள். இன்னமும் கலியுகம் தனது குழந்தை பருவத்திலும் தவழும் ஸ்திதியிலும் உள்ளது என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே மக்கள் மேலும் ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்குகிறார்கள். ஆன்மீக தந்தை மாத்திரமே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரை ஆன்மீக தந்தை என அழைக்க முடியாது. அவர் ஒருபொழுதும் கூற மாட்டார், ஓ ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் எழுதவும் வேண்டும். ஞானம் நிறைந்தவரான ஆன்மீக தந்தையே ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உலகில் மனிதர்கள் அனைவரும் சரீர உணர்வுடையவர்கள். தாங்கள் ஆத்மாக்கள் என்பது எவருக்கும் தெரியாது. தந்தை கூறுகின்றார், ஆத்மா எப்பொழுதுமே இரண்டர கலக்க முடியாது. தசேரா தீபாவளி என்றால் என்ன என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் செய்கின்ற வழிபாடுகள் அனைத்தும் குருட்டு நம்பிக்கையாகும். அது பொம்மை விளையாட்டு என அழைக்கப்படுகிறது. அது கல்லை வழிபடுதல் எனவும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது தெய்வீக புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்கள். ஆகவே நீங்கள் கல்லை வழிபடுவதில்லை. மக்கள் விக்கிரகங்களின் முன்னர் சென்று வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. கூறப்பட்டுள்ளது, ஞானம் வழிபாடு விருப்பமின்மை. ஞானம் அரைக்கல்பத்திற்கு நீடிக்கிறது, பின்னர் வழிபாடு ஆரம்பமாகிறது. நீங்கள் இப்பொழுது ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஆகவே பக்தியில் விருப்பமின்மை உள்ளது. இவ்வுலகம் மாறுகிறது. கலியுகத்தில் பக்தி உள்ளது, சத்தியுகத்தில் பக்தி இல்லை. அங்கு அனைவரும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆவார்கள். தந்தை கேட்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஏன் வழிபாடு செய்கின்றீர்கள்? அரைக்கல்பமாக நீங்கள் தரையில் உங்கள் நெற்றியை தேய்த்து உங்கள் பணம் அனைத்தையும் செலவழித்து விட்டதுடன் எதையும் அடையவும் இல்லை. மாயை உங்களை மிகவும் ஏழ்மையாக்கிவிட்டாள். அனைவருடைய புத்தியையும் சரியாக்குவதற்காக தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். இப்பொழுது ஐரோப்பியர்களில் சிலரும் படிப்படியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பாரத மக்கள் முற்றிலுமாக தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். மற்ற சமயத்தவர்கள் தாமாகவே வருகிறார்கள். ஆகவே அவர்கள் குறைந்த அளவு சந்தோஷத்தையும் குறைந்த அளவு துன்பத்தையுமே அனுபவம் செய்கிறார்கள். பாரத மக்கள் பெருமளவு சந்தோஷத்தையும் பெருமளவு துன்பத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உலக அதிபதிகளாக இருக்கிறார்கள். மற்ற சமயத்தவர்கள் முதலில் செல்வந்தர்களாக இருக்கவில்லை. தங்களுடைய சமயம் விரிவடைந்த பின்னரே அவர்கள் படிப்படியாக செல்வந்தர்கள் ஆகினார்கள். பாரதம் இப்பொழுது அனைத்திலும் ஏழ்மையாகிவிட்டது. பாரதத்திலேயே குருட்டு நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் சொர்க்கமாக மாற்றியது இப்பொழுது நரகமாக மாறிவிட்டது. இங்குள்ள மக்கள் குரங்கு புத்தியை உடையவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களை ஓர் ஆலயத்தில் அமர்த்துவதற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கே நான் வருகின்றேன். விகாரங்கள் மிகவும் வலிமையானவை. அதிக அளவு கோபம் உள்ளது. உங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. முற்றிலும் இனிமையானவராகவும் அமைதி நிறைந்தவராகவும் ஆகுங்கள். மிக 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 இனிமையானவர்கள் ஆகுங்கள். ஓர் ராஜ அந்தஸ்தை பெறுவதற்கு பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே வெளிப்படுவார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகின்றார், உங்களை சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். இதில் பிரதான 8 ரத்தினங்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். அவர்களின் மத்தியில் தந்தையுடன் 8 ரத்தினங்களும் உள்ளார்கள். 8 பேர் திறமை சித்தி எழுதுகிறார்கள். அதுவும் அவர்கள் செய்யும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. வரிசை கிரமமாக உள்ளது. ஷரீர உணர்வை துறப்பதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. ஷரீர உணர்வு முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். பிரம்ம தத்துவ ஞானத்தில் உறுதியாக நம்பிக்கையுடைய சிலரும் அவ்வாறே இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சரீரங்களை எங்காவது அமர்ந்திருக்கும் பொழுது துறக்கிறார்கள். எங்காவது அமர்ந்திருந்து அவர்கள் தங்கள் சரீரங்களை விட்டு நீங்கும் பொழுது சூழல் முழுமையாகவே அமைதி நிறைந்ததாகிறது. பெரும்பாலும் தூய்மையான அதிகாலை நேரத்தில் அவர்கள் தங்கள் சரீரங்களை விட்டு நீங்குகிறார்கள். இரவில் மனிதர்கள் அழுக்கான செயல்களை செய்கிறார்கள். காலையில் குளித்த பின்னர் அவர்கள் கடவுளை நினைவு செய்ய ஆரம்பித்து அவரை வழிபடுகிறார்கள். தந்தை தொடர்ந்தும் அனைத்து விஷயங்களையும் விளங்கப்படுத்துகிறார். கண்காட்சிகள் போன்றவற்றில் அனைத்திற்கும் முதலில் ஆல்பாவின் அறிமுகத்தை கொடுங்கள். முதலில் ஆல்பாவும் பின்னர் ராஜ்யமாகிய பீட்டாவும். தந்தை ஒரே ஒருவரே. அவர் அசரீரியானவர். படைப்பவராகிய தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ஞானத்தை கொடுக்கின்றார். அதே தந்தையே கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். சரீர உறவுகள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது கேள்விகளை கேட்கின்ற தைரியம் எவருக்கும் இருக்காது. அவர்கள் தந்தையில் நம்பிக்கை வைத்ததும் அவர்களிடம் கூறுங்கள், இவ்வாறே நாங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றோம். அவர்கள் சக்கரத்தையும் தந்தையையும் புரிந்து கொண்டதும் அவர்களுக்கு எந்த கேள்விகளும் எழ முடியாது. நீங்கள் முதலில் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்காமல் தொடர்ந்தும் பேசி அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் பெருமளவு நேரத்தை வீணாக்குவதுடன் உங்கள் தொண்டையும் வற்றி விடுகிறது. அனைத்திற்கும் முதலில் ஆல்பா என்னும் விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் பேசும் பொழுது அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள இயலாதிருக்கும். அவர்களுடன் அமர்ந்திருந்து மிகவும் மெதுவாக ஒரு எளிமையான முறையில் விளங்கப்படுத்துங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நன்றாக விளங்கப்படுத்துபவர்கள் பெரிய அருங்காட்சியகங்களில் உதவி செய்ய வேண்டும். சில நாட்களுக்கு உங்கள் நிலையத்தை விட்டு சென்று அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் இல்லாத பொழுது நிலையத்தை பராமரிப்பதற்கு சிலரை நியமியுங்கள். நீங்கள் உங்களை போன்றும் நிலையத்தை பராமரிப்பதற்கு தகுதி வாய்ந்தவராகவும் எவரையாவது தயார்படுத்தாதுவிட்டால் உங்களால் பயனில்லை எனவும் நீங்கள் சேவை செய்யவில்லை எனவும் தந்தை நினைப்பார். சில குழந்தைகள் பாபாவுக்கு எழுதி கூறுகிறார்கள், நான் எவ்வாறு இந்த சேவையை விட்டு அங்கு செல்ல முடியும்? ஒரு கண்காட்சி நடக்கும் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று சேவை செய்யுமாறு தந்தை உங்களுக்கு கட்டளை இடுகின்றார். நிலையத்தை பராமரிப்பதற்கு தகுதியானவராக நீங்கள் எவரையாவது நியமனம் செய்யாதுவிட்டால் உங்களால் என்ன பயன் உள்ளது? பாபா உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். ஆகவே நீங்கள் அங்கு விரைவாக ஓடி செல்ல வேண்டும். அத்தகைய ஆசிரியர்கள் மகாரதிகள் என அழைக்கப்படுகிறார்கள். மற்ற அனைவரும் குதிரைப்படையும் காலாட்படையும் ஆவார்கள். அனைவரும் சேவையில் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் இத்தனை வருடங்களில் எவரையாவது உங்களை போன்று ஆக்காது இருந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீண்ட காலத்தின் பின்னர் நீங்கள் எவரையாவது நிலையத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு தூதுவராக ஆக்கவில்லையா? இங்கு பல்வேறு விதமான மக்களும் வருகிறார்கள். ஆகவே எவ்வாறு அவர்களுடன் பேசுவது என அறியும் விவேகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் முரளியை கேட்க வேண்டும். நீங்கள் முரளியை கேட்காது விட்டால் நீங்கள் சமூகமளிக்கவில்லை என்றே பதிவு செய்யப்படுவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகையும் முற்றுகையிட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகிற்கும் சேவை செய்கிறீர்கள். தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவது என்றால் முற்றுகையிடுவதாகும். அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கும் ஜீவன் முக்தி தாமத்திற்குமான பாதையை காட்டி அவர்களை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, அமைதி நிறைந்தவர்களாகவும் மிக 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 இனிமையானவர்களாகவும் ஆகுங்கள். ஒருபொழுதும் கோபப்படாதீர்கள். உங்கள் கண்களை முற்றிலும் குற்றமற்றதாக ஆக்குங்கள். இரண்டு, தந்தையின் கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படியுங்கள். முழு உலகையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானதாக ஆக்கும் சேவையை செய்யுங்கள். அதாவது அதனை முற்றுகையிடுங்கள். ஆசீர்வாதம். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மகாவீரர்களிலிருந்து திருப்தியற்ற சூழ்நிலைகளில் சந்தோஷத்தையும் திருப்தியையும் அனுபவம் செய்வீர்களாக. சதா தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் திருப்தியாக இருக்கிறார்கள். இது ஏனெனில் இந்த ஞானத்தின் சக்தியின் அடிப்படையில் மலை போன்றதோ பெரியதோ சூழ்நிலையும் கடுகை போன்றே அனுபவம் செய்யப்படும். கடுகு என்றால் எதுவும் அல்ல என்று அர்த்தமாகும். திருப்தியற்ற சூழ்நிலையிலோ அல்லது துன்பம் ஆன சூழ்நிலையிலோ நீங்கள் சந்தோஷமான ஸ்திதியை அனுபவம் செய்தால் நீங்கள் மகாவீர் என்று அழைக்கப்படுவீர்கள். என்ன நடந்தாலும் எதுவும் புதிதல்ல என்பதுடன் தந்தையின் விழிப்புணர்வையும் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நிலையான ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருக்க முடியும். எவ்விதமான துன்ப அலைகளோ அல்லது அமைதியின்மையோ உங்களிடம் வர முடியாது. ஸ்லோகம். சதா உங்களுடைய தெய்வீக வடிவத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்தால் உங்களை எவராலுமே வீணான வடிவில் பார்க்க முடியாது. அவ்வியக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் உங்கள் மனதின் மூலமாக யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். மின்சாரம் அதாவது மின் விளக்கு விஞ்ஞான சக்தியினால் பரிசோதனை செய்வதற்கு அடிப்படையாக உள்ளது. ஒரு கணினி சக்தி என கருதப்படுகிறது, ஆனால் அதற்கு ஒளியே அடிப்படையாக உள்ளது. அவ்வாறாகவே உங்களுடைய மௌன சக்திக்கும் ஒளியே அடிப்படையாக உள்ளது. பௌதீக ஒளியின் மூலம் பல வகையான பரிசோதனைகளை நடைமுறையில் செய்து காட்ட முடியும். அவ்வாறாக உங்களிடமுள்ள அழியாத கடவுளின் ஒளியாலும் ஆத்மாவான உங்கள் ஒளியாலும் உங்களுடைய நடைமுறை ஸ்திதியின் ஒளியாலும் எதனை உங்களால் பரிசோதனை செய்ய முடியாது? ஓம் சாந்தி.